நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் விமல் சொக்கநாதன், சாதாத். காசாவில் ஐநா நிர்வகிக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் பாலஸ்தீன சிவிலியன்கள் தங்கியிருக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலிடம் பலமுறை சொல்லியிருந்தும் அந்த பள்ளிக்கூடத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஐநா குற்றஞ்சாட்டியிருக்கிறது. காசாவில் இருக்கின்ற ஐநா நிவாரண பணி அமைப்பின் சார்பாக பேச வல்லவர் இந்த தாக்குதலை உலக அளவில் அனைவரும் தலைகுனிய வேண்டிய ஒரு சம்பவம் என்று கூறியிருக்கின்றார்.
This is surely an affront to all of us, a source of universal shame. Today the world stands disgraced.
இந்த பள்ளிக்கூட கட்டிடத்தில் ஷெல்கள் விழுந்ததில் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டும் டசன் கணக்கானோர் காயமடைந்தும் இருக்கின்றனர்.
உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவின் மீது கடுமையான வர்த்தக தடைகளை நடைமுறைப்படுத்த அமெரிக்கா மேற்கொள்ளும் தீர்மானத்தினால் அமெரிக்கா மிக உறுதியான இழப்புகளை உணரப்போகிறது என்று ரஷ்யா அறிவித்திருக்கிறது. நேற்று செவ்வாய்க்கிழமை அதிபர் ஒபாமா அறிவித்த அமெரிக்க தீர்மானம் அழிவு நோக்கம் கொண்டது, குறுகிய கால பார்வை கொண்டது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் அறிவித்திருக்கிறது. ரஷ்யாவுக்கு ஆயுத ஏற்றுமதி, தொழில்நுட்பம் ஆகியவற்றின் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ரஷ்ய அரச வங்கிகள் சிலவற்றுக்கு இனிமேல் கடன் வசதிகள் வழங்கப்பட மாட்டா. உலக பொருளாதார சந்தைகளிலிருந்தும் ரஷ்ய வங்கிகள் சில தள்ளி வைக்கப்பட இருக்கின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மேற்கு ஆப்பிரிக்காவில் இபோலா காய்ச்சல் பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான சர்வதேச முயற்சிகள் வலுப்பெற்று வருகின்றன. இந்த விவகாரம் பற்றி பேசுவதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நெருக்கடி நிர்வாக குழுவை பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் கூட்டியிருந்தார். இபோலா நோயை கட்டுப்படுத்துவதில் உதவுவதற்கென கூடுதலாக 27 லட்சம் டாலர்களை ஐரோப்பிய ஒன்றியம் ஒதுக்கியிருக்கிறது. ஹாங்காங்கில் இபோலா நோய் வந்திருக்கலாம் என்று கருதப்படக்கூடியவர்களை அந்நாட்டின் அரசாங்கம் தனியாக பிரித்து வைத்திருக்கிறது.
இந்தியாவின் மேற்கு வட்டகையில் பெய்த பெருமழையினால் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு கிராமத்தின் பெரும்பகுதியே மூழ்கியிருக்கிறது. 17 பேராவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 160 அதிகமானவர் தத்தம் வீடுகளுக்குள் சிக்கியிருக்கிறார்கள் என்று அஞ்சப்படுகிறது. 6 பேர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். புனே மாவட்டத்தின் மலின் என்ற கிராமத்தில் அதிகாலையில் பொதுமக்கள் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த மண் சரிவு நிகழ்ந்திருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சீனாவில் பிரச்சினை நிலவும் மேற்கு பிராந்தியமான சின்ஜியாங்கின் சில பகுதிகளில் சீன அதிகாரிகள் இணைய சேவைகளை நிறுத்தியிருப்பதோடு பாதுகாப்பையும் தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். அங்கு அண்மைய மாதங்களில் நடந்த வன்முறைகளிலேயே மிக மோசமான வன்சம்பவம் தற்போது நடந்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. யார்கான் என்ற மாவட்டத்தில் கடந்த திங்களன்று கத்தி கோடாரியோடு வந்த கும்பல் ஒன்று போலீஸ் நிலையத்தையும் அரசு அலுவலகங்களையும் தாக்கிய போது நடந்த சண்டையில் டசன் கணக்கானோர் கொல்லப்பட்டிருப்பதாக சீன அதிகாரிகள் கூறுகின்றனர்.
தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 94 பள்ளி சிறார்களின் மரணத்திற்கு காரணமாக அமைந்த பள்ளிக்கூட தீ விபத்து தொடர்பாக 10 பேர் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. குற்றவாளிகள் என்று காணப்பட்டோரில் பள்ளிக்கூட உரிமையாளர், பள்ளிக்கூட தலைமை ஆசிரியை, பள்ளிக்கூட முதல்வர் ஆகியோர் அடங்குவர். தீ பள்ளிக்கூட சமையல் அறையில் உருவாகி மற்ற பாகங்களுக்கும் பரவியது. குறுகிய படிக்கட்டுகள் வழியாக தப்பியோட முடியாமல் 8 வயதுக்கும் 10 வயதுக்கும் இடைப்பட்ட சுமார் 200 குழந்தைகள் தத்தம் வகுப்புகளில் சிக்குண்டிருந்தார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இத்தாலிக்கு ஆப்பிரிக்க குடியேறிகளை ஏற்றி வந்த படகு ஒன்று மத்தியதரை கடலில் கவிழ குறைந்தது 20 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் டசன் கணக்கானோரை காணவில்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 22 பேர் காப்பாற்றப்பட்டிருப்பதாக லிபியாவின் கடற்படை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இத்தாலிய செய்தி நிறுவனம் ஒன்று கூறுகிறது. இந்த படகு பயணத்தை ஆரம்பித்த நேரத்தில் அதில் கிட்டத்தட்ட 150 பேர் இருந்ததாக உயிர் தப்பியவர்கள் கூறுகின்றனர்.
சோமாலியாவின் தென்புறத்தே இஸ்லாமிய முக்காடொன்றை அணிய மறுத்த பெண்ணொருத்தி சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலையை தாங்கள் செய்யவில்லை என்று மறுத்திருக்கும் அல் ஷபாப் இயக்கம் அந்த பெண் வாழ்ந்த ஜுபா தொகுதி தமது பரிபூர்ண கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை என்று கூறியிருக்கிறது. சோமாலியாவின் மத்திய பகுதியையும் தென்பகுதியையும் கட்டுப்படுத்தி வரும் அல் ஷபாப் ஆண்களும் பெண்களும் அணிய வேண்டிய ஆடைகள் பற்றியும் நடத்தை பற்றியும் கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.